ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சிவஞான போதம் பற்றிய ஓர் அறிமுக உரை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
யோக மதம்னு சொல்லி ஒரு மதம் இருக்கின்றது, யோகம்னு சொல்லி. அது வந்து நம்முடைய புறச்சமயங்கள் ஆறுல வருது. அது நமக்கு புறச்சமயம்னா இருந்தாலும் அந்நிய நூல் விதி அவிரோதமாய் உன்னேல் பழுதென்று உளத்து அப்படின்னு சொல்லிட்டு சைவ சமய நெறின்னு ஒரு குரல் வெண்பாக்களான நூல் இருக்கு. அதுல ஒரு குரல் இருக்கு. அதாவது மாற்று சமயத்தினுடைய கருத்தாக இருந்தாலும் கூட அந்த கருத்து நமக்கு அதுல நமக்கு ஒத்து வரக்கூடிய கருத்துக்களும் எத்தனையோ இருக்கும். ஒத்து வரக்கூடிய கருத்துன்னா அதை பழுதுபட்ட கருத்துன்னு நினைச்சிட வேண்டாம். அது அந்த சமயத்து கருத்து, எனவே அது பழுதுபட்டது அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அது நமக்கு உடன்பான கருத்துன்னா ஏற்றுக்கோள். பிற்காலத்திலே மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு போல கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த கருத்துக்கள் ஏற்கனவே சைவ சமயங்களில் இருக்கு. கேட்டீங்களா, அந்நிய நூல் விதி நமக்கு விரோதம் இல்லாத கருத்தை கொண்டிருந்தது என்றால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளு சொல்லி. அந்த வகையில யோக மதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவஞான சுவாமி இன்னும் எடுத்துக்காட்டாத மேற்கோள் காட்டாத நூலா, சமண நூல்களை நாலடியார மேற்கோள் காட்டுகின்றார், சிவ சுனாமணி மேற்கோள் காட்டுகின்றார், இலக்கிய காரணம் பற்றி காட்டுகின்றார், இலக்கணத்துக்காக காட்டுவார், இலக்கியத்துக்காக காட்டுவார். ஆகவே நமக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ளலாம், அதை பற்றி ஒண்ணும் இல்லை. நேரத்தை சமுத்திர கலச நியாயம் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யோக மதத்தவர்கள் என்ன சொல்றார்கள்னா, அவர்கள் கடவுள் உண்டு என்று உடன்படுபவர்கள். ஏன்னா கடவுளை உடன்படாத மதங்கள் கூட இருக்கின்றன சொல்லு. இப்ப மேலிருந்த வாரியாக பேசுபவர்கள் என்ன சொல்றாங்க, மதம்னா அது ஒரு கடவுளை பத்தி பேசுவாங்க. கடவுள் இல்லைன்னு மறுத்து பேசக்கூடிய மதங்களே இருக்கின்றன. நம்ம பார்த்தோம், சமண மதத்துப்படி ஒரு முழுமுதல் பரம்பொருள் ஒருத்தர் கிடையாது, பௌத்த சமயப்படியும் கிடையாது. புத்தர்களை மதிப்பார்கள், போற்றுவார், அது வேற. ஆனா பரம்பொருள்னு நம்மள மாதிரி சொல்ல மாட்டார்கள். அந்த மாதிரி இருக்கின்றன. ஆனால் யோக மதம் இருக்கின்றதே, அது கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய மதம் அது. அந்த யோக மதத்திலே அவர்கள் எப்படி நிலைநாட்டுகின்றார்கள் என்றால், அது ஒரு அருமையான ஒரு முறை. என்ன என்றால், நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், அறிவே இல்லாத சடப்பொருள்கள் இருக்கின்றன இல்லையா. அறிவே இல்லாத சடப்பொருள்கள் எத்தனையோ நம்மளை சுத்தி பார்க்கிறோம். நம்மளை சுத்தி இந்த உள்ள இந்த பொருள்கள் எல்லாம் அறிவே இல்லாத சடப்பொருள்கள் தான். சரி, அறிவே இல்லாத சடப்பொருள்கள் நம்ம எடுத்துக்கொண்டா நாம எப்படி? நிச்சயமாக நம்மிடம் அறிவு உள்ளது. ஆனால் அது முழுமையாக உள்ளதா? எல்லாவற்றையும் நம்மால் அறிய முடிகின்றதா? ஒருவருக்கு தெரிந்த ஒரு செய்தி இன்னொருவருக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையில் அறிவாளிகளாக இருக்கின்றார்கள். ஒருவர் அறிவாளியாக இருக்கின்ற துறையில் இன்னொருவர் இல்லாமல் இருக்கின்றார்கள் இல்லையா. சிலகற்றார்கள்னும் உளவாம், பலகற்றார்க்கு அச்சாணி ஆவதோ சொல்லு சொன்னார். பலகற்றார்க்கு கூட தெரியாத விஷயங்களுக்குன்னு கொஞ்சமே படித்தவர்கள் அதை தெரிந்து வச்சிருக்கிறார்கள். அப்ப யாருமே வந்து நம்ம முழுமையான ஒரு அறிவு பெற்றவர்கள் சொல்வதற்கு இல்ல. நம்மளே எடுத்துக்கொண்டோம் என்றா, நம்மள மாதிரி சொல்ல, நான் வந்து நம்ம நம்மளுடைய ஞானிகளை பத்தி பேசல, நமக்குள்ள பேசல. நம்மிடம் அப்ப என்ன இருக்கின்றது என்றால், அறிவும் அறியாமையும் கலந்திருக்கின்றது. சில விஷயங்களை நாம் அறியாமல் இருக்கின்றோம், சில விஷயங்களை அறிந்து வைத்திருக்கின்றோம். நமக்கு அறிவு, நிச்சயமாக அறிவுங்கிற கருவி நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் அது முழுமையான கருவியாக இல்லை. அது அறிந்தவற்றை மறக்கவும் செய்கின்றது, படிப்படியாகத்தான் அறிகின்றது. இந்த மாதிரி குறைபாடோடு தான் விளங்குகின்றது. எனவே நாம் அறிவு அறியாமை இரண்டும் கலந்த பொருள்கள். ஆக உலகத்திலே அறிவே இல்லாமல் அறியாமை மயமாகவே இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கின்றன, சடப்பொருள்கள். அறிவு அறியாமை இரண்டும் கலந்த பொருள்கள் இருக்கின்றன உயிர்களாக. எனவே அறியாமையே களமாத, அறிவே மயமாக விளங்கக்கூடிய பொருள் ஒன்று இருக்க வேண்டும் என்று, இது ஒரு நல்ல சிந்தனை தான். ஆக அறியாமை மட்டுமே உடைய பொருள்களும், அறிவு அறியாமை இரண்டும் கலந்திருக்கக்கூடிய பொருள்களும் காணப்படுவதனாலே, அறியாமையே களவாத அறிவே மயமான பொருள் ஒன்று இருக்க வேண்டும். அந்த பொருள் தான் ஈஸ்வரன், கடவுள் என்று அந்த யோக சமயம் சொல்கின்றது. இது சாங்கியத்தோடு பல விஷயங்களிலே ஒத்திருந்தாலும் இந்த விஷயத்திலே கடவுள் உண்டு என்ற கொள்கையிலே அது தெளிவாக இருக்கின்றது. இது யோக சமயம் சொல்லக்கூடிய முறை. இங்கே நம்முடைய சித்தாந்த சமயம் எப்படி சொல்கின்றது என்று கேட்டால், ஏற்கனவே சொன்னபடி பிரமாண இயல்னு வைத்திருக்கின்றோம். அதிலே எடுத்துக்கொண்ட பிரமாணம் அனுமான பிரமாணம் என்பதை நான் சொல்லிட்டேன். அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டுதான் இறைவன் என்ற பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும், உண்டு இல்லை இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது இந்த முதல் சூத்திரம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம் என்ன அப்படின்னா, மறைந்திருக்கின்ற பொருளை அனுமான பிரமாணம்னால என்னது, மறைந்திருக்கின்ற பொருள் தான். இங்கு கடவுளும் மறைந்திருக்கின்ற பொருள் தான். பார்க்க முடியும்னா தான் பிரச்சனையே இல்லையே. இப்ப பார்த்து அறிந்து கொள்ள முடியல, ஐம்பொறியில எந்த பொறியின் துணை கொண்டும் கடவுளை அறிய முடியவில்லை. அதனாலதான் இப்ப பெரிய விவாதமா இருக்கு, கடவுள் உண்டா இல்லையாங்கிறது இல்லையா. அப்ப மறைந்திருக்கின்ற பொருள் அது. அப்பதான் ஆகம சொல்வதனால ஏற்றுக்கொள்ளலாம், அந்த அது மாத்திரத்தான ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அனுமான பிரமாணம் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்கண்ட தேவனான சொல்கின்றான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மறைந்திருக்கின்ற விடயத்தை நேரடியாக பொறிகளால் அறிய வாராமல், மறைந்திருக்கின்ற விடயத்தை அதனோடு விட்டு நீங்காத, பார்த்தோம் அப்பதானே பார்த்தோம், அதனோடு விட்டு நீங்காத ஏதுவை கண்டு. நம்ம உதாரணத்துல புகை பொதுவா சொல்லணும்னா விட்டு நீங்காத ஏது. பொறிகளால் நேரடியாக அறிய முடியாமல் மறைந்திருக்கின்ற விடயத்தை அதனோடு விட்டு நீங்காத ஏதுவை கண்டு அந்த மறைந்திருக்கின்ற பொருளை துணிவது இல்லையா, அதுதானே. அப்போ நம்ம உதாரணத்துல பாருங்க, நெருப்பு ஐம்பொறிகளுக்கு நேரடியாக அறிய முடியாம மறைஞ்சிருக்கு இல்லையா. அப்போ அதை மறைந்திருக்கின்ற பொருளை என்ன பண்ணும், அதனோடு விட்டு நீங்காத பொருளாகிய புகையாகிய ஏதுவை கண்டு மறைபொருளாகிய நெருப்பை துணிந்துவோம் அல்லவா. உதாரணத்துல அத மாதிரி இங்க நெருப்பு மாதிரி மறைஞ்சிருக்கின்றான் யாரு அப்படின்னா நம்முடைய சிவபெருமான் இல்லையா. அப்படி விரைவில் சொன்னாங்க. ஆக அந்த மாதிரி மறைந்திருக்கின்ற பொருள் அது. இப்ப அனுமான பிரமாணத்தின் மூலமா அந்த பொருள் வந்து உண்டு சொல்ல வரார். அப்ப உங்களுக்கு ஒரு தெளிவா ஒரு படம் கிடைச்சிடும் என்ன அப்படின்னா, அப்ப அந்த மறைந்திருக்கின்ற இறைவனோடு விட்டு நீங்காத பொருள் ஒன்று உள்ளது. அந்த பொருள் அங்க புகை மாதிரி, அந்த புகை எப்படி அங்க காட்சிக்கு வந்ததோ அத மாதிரி இங்க விட்டு நீங்காத பொருள் காட்சிப்படுகின்றது. அந்த விட்டு நீங்காத ஏது காட்சிக்கு புலனாவதனாலே அந்த ஏதுவை நன்றாக கண்டுகொண்டே அங்கே மறைந்திருக்கின்ற பொருள் இல்லை என்று சொன்னால் அது அறிவுடைமை ஆகுமா. புகையை நல்லா தெளிவா பார்த்துட்டு அங்க நெருப்பு இல்லையா ஒண்ணு இல்லையா அப்படி சொல்லி நான் பாட்டுல மேட மேடையா முழங்கிட்டு இருக்கேன்னா அது பொருந்துமா இல்லையா. எனவே இங்கே அந்த இறைவனோடு விட்டு நீங்காத பொருள் இருக்கின்றதே அது தெளிவாக காட்சி புலனாகின்றது. அந்த பொருளை பார்த்த பிறகாவது இந்த விட்டு நீங்காத பொருள் இருப்பதனாலே இந்த பொருள் இருந்தால் அந்த பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரெண்டும் விட்டு நீங்காதவை. புகை இருக்கின்றது என்றாலே நெருப்பு இருக்க வேண்டும். அதுபோல அந்த இறைவனோடு விட்டு நீங்காத பொருள் ஒன்றை காட்டி இது இருப்பதனாலே அந்த இறைவன் இருக்க வேண்டும், இருந்து ஆக வேண்டும் என்று அவர் நிலைநாட்டுகின்றார். அப்போது நாம சிந்திப்போம் அந்த விட்டு நீங்காத பொருள் என்ன அப்படின்னு நாம சிந்திப்போம் இல்லையா. அதை நாம வந்து பெருசா சிந்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த விட்டு நீங்காத பொருள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கேயோ இருந்துகிட்டு புகையை பார்க்கிற மாதிரி இங்க வந்து இறைவனோடு விட்டு நீங்காத பொருளை நாம தொலைவில் இருந்து பார்க்கல. இறைவனோடு விட்டு நீங்காத பொருளை தான் நாமளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நாம் வாழ்கின்ற உலகம் தான் அந்த விட்டு நீங்காத பொருள். உலகம் உண்டு என்றாலே நிச்சயமாக இறைவன் ஒருவன் உண்டு என்று நிலைநாட்டுகின்றார். அதான் மலையில இருந்துகிட்டே மலை இல்லைன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு திருவருள் பையன்ல பின்னால் ஒரு குழப்பா வரும்னு நினைக்கிறேன். அது திருவருள் பையன் வந்து எனக்கு அப்படி நினைக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அதுல எனக்கு தெளிவு இருக்கட்டும். அம்மையா சொல்லுவார்கள் நாம கேட்க இருக்கின்றோம். ஆக அந்த மாதிரி அருமையா சொல்லியிருக்கின்ற. ஆகவே இப்போது கல்வியலாளர்கள் அவர்கள் புதிய யுக்திகளை எல்லாம் சொல்கின்றார்கள். அவர்களுக்கு தான் அது புதிய யுக்தி. என்ன அப்படின்னா, தெரியாத பொருளை ஆசிரியர் மாணவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த மாணவர்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயத்தின் மூலமாக அறிமுகப்படுத்த வேண்டும். முதல்ல போய் தெரியாத விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அவனுக்கு அது வந்து ஆர்வம் வராதுன்னு சொல்றாங்க. உண்மைதான். ஃப்ரம் நோன் டு அன்னோன், ஃப்ரம் ஃபெமிலியர் டு நான் ஃபெமிலியர் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த யுக்தியெல்லாம் ஏற்கனவே நம்முடைய சிவாகமத்திலும் நம்முடைய வைகுண்ட சாத்திரங்களிலும் திருக்குறளிலும் கடைபிடிக்கப்பட்ட யுக்தி தான். அவர்கள் பல யுக்திகளை வந்து பொருத்தி பொருத்தி பார்த்து கடைசியில் இங்க வந்திருக்கின்றார்கள். என்னவென்றால், கடவுள் நமக்கு நம்ம அறிய முடியாத பொருள், பொறிகளாலே அறிய முடியாத பொருள். ஆனால் உலகமோ நம்மால் நேரடியாக அறியக்கூடிய பொருள், பொறிகளால் அறியக்கூடிய பொருள். எனவே காணப்படாத அந்த கடவுளை என்ன சொல்றாங்கன்னா, கடவுளை பத்தியே நேரடியா பேசாம காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறினார். இந்த கடவுள் உண்டு நிலைநாட்டுகின்றார். இந்த யுக்தி தான் இங்கே இந்த அனுமான பிரமாணத்தின் மூலமாக முதல் சூத்திரத்திலே சொல்லப்படும். என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்ற பொருள் இருப்பதனாலே கடவுள் என்ற பொருள் இருக்க வேண்டும். உலகத்திற்கும் கடவுளுக்கும் விட்டு நீங்காமை என்ற தொடர்பு உண்டு. சரி, புகைக்கும் தீக்கும் என்ன விட்டு நீங்காமை நமக்கு நல்லா விளங்குது. தீ காரணம், அதுல இருந்து வரக்கூடிய காரியம் புகை இல்லையா. தீய கொடுத்தனாலே புகை வந்துடும். சரி, இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கும் விட்டு நீங்காமைங்கிற சம்பந்தம் இருக்கணுமா, இருந்தே ஆகணுமா, அதுல ஒரு தடை வரும் இல்லையா. சொல்லிட்டோம், சரி உலகம் காட்சிப்படுகின்றது எனவே அதனோடு விட்டு நீங்காத கடவுள் உண்டு சொல்லிட்டோம். அப்படி என்ன விட்டு நீங்காமை சம்பந்தம் உலகத்துக்கும் கடவுளுக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்போம். கேள்விகள் எல்லாத்தையுமே வரவேற்று வாங்கிக் கொள்கின்ற. என்ன சம்பந்தம் அப்படி, என்ன உலகத்துக்கும் கடவுளுக்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் அவனாலே படைக்கப்பட்டது அப்படிங்க. அப்பனா ஒரு கேள்வி வந்தது, என்ன இந்த உலகத்தை அவன்தான் படைத்திருக்க வேண்டுமா, அதற்கு என்ன அவசியம் வந்தது. படைக்கப்பட்டதுன்னா அது ஒரு நாள் அழியும். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்க்கிறோம். எல்லா பொருளும் ஒரு காலத்துல செய்யப்பட்டது, ஒரு நாள் செய்யப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும், அப்புறம் அழிஞ்சு போயிரும். இதுக்கு உலகத்தில் உள்ள எந்த பொருளும் விதிவிலக்கு கிடையாது. எல்லா பொருளும் அப்படிதான், உலகத்தில் உள்ள எல்லா பொருளும். நம்ம சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா, இந்த மொத்த உலகமுமே அப்படிதான் அப்படிங்குது. மொத்த உலகமுமே ஒரு காலத்தில் முழுமையாக படைக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. அந்த குறிப்பிட்ட காலம் நமக்கு ரொம்ப அளக்க முடியாத காலமா இருக்கலாம், என்ன அது வேற விஷயம். ஆனா அதுவும் அந்த காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகம் நிலை பெறும், பிறகு இறுதியாம் காலம் வரும் பொழுது இந்த மொத்த உலகமும் அழியும் என்றுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆக உலகமானது தோற்றம், இருப்பு, அழிவு என்ற மூன்று தொழில்களுக்கு உட்படுகின்ற பொருள் என்பது சைவ சித்தாந்த கருத்து. எனவே உலகம் முத்தொழில் படுவது, ஆகையினாலே அதை தோற்றுவிப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் பிறகு அழிப்பதற்கும் ஒருவன் வேண்டப்படும் என்று இந்த முறையிலே போகின்றார். அப்போது சொல்கின்றார்கள், நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப வேகமா போகாதீங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. அது தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளா இருந்தால் தானே அதை தோற்றுவிப்பது ஒருத்த வேணும். அது தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது முன்பும் அப்படித்தான் இருந்தது, இப்போதும் இருக்கின்றது, இனியும் இப்படித்தான் இருக்கும் என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்பான் இல்லையா. அப்போ அதுக்குதான் உலகத்துல வந்து உள்ள எந்த பொருளை வேண்டுமானாலும் நீ பார், அந்த பொருள்கள் எல்லாமே ஒரு காலத்தில் தோன்றி பிறகு குறிப்பிட்ட காலம் வரை நிலை பெற்று பிறகு அழியக்கூடிய பொருளாகத்தான் இருக்கின்றது. இப்படி மூன்று தொழில்களுக்கு உட்படக்கூடிய பொருள்களாக இருக்கின்றது. இந்த மூன்று தொழில்களுக்கு உட்படக்கூடிய பொருள் சொல்லிட்டு நான் இவ்வளவு நீளமா சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அதுக்குதான் கலை சொற்கள் வைத்திருக்கின்றார்கள். கலை சொற்கள் நம்முடைய வசதிக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம பொருளை புரியாம பயன்படுத்தினாதான் நமக்கு சிரமம், பொருளை புரிஞ்சுட்டா அப்புறம் என்ன சிரமம் பாருங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி மூன்று தொழில்களுக்கு உட்படும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுதான் சிரமம். அதுக்கு ஒரு பெயர் வைத்து விட்டார்கள், காரியம்னு வைத்து விட்டார்கள். ஏற்கனவே சொன்ன நம்ம ஏற்கனவே பயன்படுத்துற சொற்கள் தான் இங்க வரும்னு சொன்னேன். ஆனா இந்த பாடத்துல வரும்போது அதுக்குன்னு சிறப்பான பொருள் இருக்கும்னு அதான் முதல்ல நான் திருப்பி திருப்பி சொன்னேன். காரியம் என்னையா ஒரு காரியமா போய்கிட்டு இருக்கேன், இப்ப வராத பரவுவான்னு சொல்லுவோம். காரியமான ஆள் காலில் விழுந்தாலும் பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றோம். ஆக நாம காரியம்னு பயன்படுத்தக்கூடிய பொருள் வேறு. இங்க நம்முடைய தத்துவ துறையிலே காரியம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள், அதெல்லாம் காரிய பொருள்னு பேர். அந்த அர்த்தத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நாம முடிவு பண்ணிடக்கூடாது. இங்க பாடத்துல இப்படி ஒரு அர்த்தத்துல இருக்கு, நாம பாக்குற அர்த்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல. சரிதானா? காரியம்னா தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள், அதுதான் பொருள் எல்லாமே காரிய பொருள் தான். அப்ப இந்த உலகத்தில் நாம் காண்கின்ற ஒவ்வொரு பொருளுமே தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள் தான் இல்லையா. அந்த பொருள்களுக்கெல்லாம் என்ன தன்மை உள்ளதோ, அந்த பொருள்களிடமெல்லாம் என்ன தன்மை காணப்படுகின்றதோ, அதே தன்மை இந்த மொத்த உலகத்திலும் காணப்படுவதனாலே அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளை போலவும் இந்த மொத்த உலகமும் ஒரு காரிய பொருளே. தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கான், அந்த பொருள்கள் எல்லாம் ஒரு தன்மை காணப்படுகின்றதான், அதே தன்மை இந்த மொத்த உலகத்திலும் காணப்படுகின்றது. எனவே இந்த உலகமும் தோற்றம் இருப்பு அழிவு மூன்றையும் எய்தக்கூடியது. நீ சொல்வது போல என்றுமே இப்படி இருக்கக்கூடியதல்ல. சிந்தனை செய்யற நல்ல சிந்தனை தான், ஏன் இப்படியே இருந்து இருக்கிறது என்று கொண்டால் என்ன குற்றம்? கேள்வி நல்ல கேள்விதான், ஆனால் இப்படி ஒரு குற்றம் வந்து விடுகிறதப்பா அப்படிங்க. என்னன்னா தோன்றியிருந்து அழியக்கூடிய பொருள் எல்லா பொருளையும் பாக்குற இல்லையா நீ, அந்த பொருள்களிடெல்லாம் காணப்படுகின்ற தன்மை இந்த உலகத்திலும் மொத்த உலகத்திலும் காணப்படுகின்றதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவியல் யுகத்துல சைவ சித்தாந்தம் பேசுறது ரொம்ப எளிதுங்க, ரொம்ப ஈஸி. ஏன்னா அறிவியல் இவ்வளவு வேகமா வளர்கிறதே, நம்ம சித்தாந்தம் எப்படி பேச போறோம், சித்தாந்தம் எவ்வளவு காலத்துக்கு ஓடும் அப்படிங்கிற கவலைலாம் நமக்கு வேண்டாம். நம்ம ரொம்ப நம்ம வேலையை ரொம்ப எளிதாக்கிட்டு இருக்காங்க அறிவியலாளர்கள். நல்லா இன்னும் அவர்கள் ஆராய்ச்சி செய்யட்டும், நமக்கு தான் ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பாக்குறோம் சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரிய பொருள்களுக்கெல்லாம் ஒரு தன்மை காணப்படுகிறது சொன்னாங்க பாத்தீங்களா. அது என்ன தன்மைன்னு கேட்டீங்கன்னா, பகுதி பகுதியாக பிரிக்கப்படக்கூடிய தன்மை. இப்ப ஒரு சைக்கிள் இருக்குங்க எடுத்துக்கோங்க, அது ஒரு காலத்தில் தோண்டி இருக்கின்றது, குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும், அப்புறம் பழைய பாத்திர கடைக்கு எங்காவது வேறும் இல்லையா. என்ன அப்படின்னா அழிஞ்சு போய்கின்றது. இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒவ்வொரு பகுதியாக நம்ம பிரித்து விடலாம் இல்லையா. முன்சக்கரம், பின்சக்கரம், பெடல், அப்புறம் உட்கார்ற சீட்டு, பின்னால கேரியர், முன்னால இருக்கிற ஹேண்டில் பார் இல்லையா. இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பிரித்து விடலாம். ஆக இந்த பகுதி பகுதியாக பிரிக்கப்படக்கூடிய தன்மை, இந்த மேஜை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்கு கால்கள், மேற்பகுதி கீழே ஒரு கட்டை ஒன்று வச்சிருக்காங்க, இப்படி தனித்தனியாக பிரித்து விடலாம். எந்த பொருளை எடுத்துட்டாலும் சரி, இந்த மைக் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா பொருள்களும் பகுதி பகுதியாக பிரிக்கக்கூடியவை. இதைத்தான் அவயவ பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவயவங்காக உறுப்பு உறுப்பாக பிரித்து விடலாம். நம்முடைய உடம்பே அப்படித்தானே இருக்கு, அதனாலதான் நம்ம உடம்பும் ஒத்துழைப்படுது இல்லையா. தோற்றம் மறைவு அப்படின்னு ரெண்டுக்கும் இடைப்பட்டது நிலை பேறு இல்லையா. இப்படி தோற்றம் இருப்பு அழிவு என்ற முற்றொழிகளுக்கு நம்ம உடம்பு உட்படுது. நம்ம உடம்பையும் பாருங்க, அதே அவயவ பகுப்பு நம்ம உடம்புல காணப்படுகின்றது. கண்ணு, காது, மூக்கு, வாய் இப்படி தனித்தனியா இப்படி சொல்லலாம். இப்ப அந்த விஞ்ஞானம் அதான் விஞ்ஞானத்தை ரொம்ப எழுதுன்னு கண்ணை வாங்கி பொருத்திக்கிடுதோம் இல்லையா, இருதயத்தையும் வாங்கி பொருத்திக்கிடுதோம், வேற என்ன சொல்றது, ரத்தத்தை செலுத்திக்கிடுதோம். அப்ப பல அவயவங்களால் ஆனதுதான் நம்முடைய உடம்பு. ஆகவே இப்ப வாரார் நம்ம அனுமான பிரமாணத்துக்கு வாரார், எது எது அவயவ பகுப்பு உடையதோ அது எல்லாமே முத்தொழிற்படக்கூடிய காரிய பொருள், தோன்றி இருந்து அழியக்கூடிய காரிய பொருள். ஏன்னா நம்ம முதல்ல சாதிச்சோம் அனுமான பிரமாணத்தின் மூலமாக, இந்த உலகம் இருப்பதனாலே இதை உருவாக்கிய கடவுள் இருக்க வேண்டும். அவன் அதுல ஒரு கேள்வி கேட்டுவிட்டானே, என்ன செய்வது, பொல்லாதவனா இருக்கான். இந்த உலகம் முத்தொழிப்படுங்கிறதுக்கு என்னையா சான்று அப்படின்னா, நீங்க அதை பதில் சொல்லிட்டு அப்புறம் கடவுளுக்கு போங்க அப்படின்னா, உலகத்தை கொண்டுதானே கடவுளை நிலைநாட்டு வைங்க, உலகத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. இந்த உலகம் முத்தொழிப்படவில்லை, இது நிலையான உலகம் என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டான். அப்ப இதுக்கு இது நிலைத்தன்மை இதற்கு கிடையாது, இது முத்தொழில் படுவது, அதற்கு உரிய ஏது சொல்லணும் இல்லையா, அதையும் அனுமான பிரமாண துணை கூட தான் சொல்றாரு. அதே எங்க ஆகமத்தில் சொல்லிருக்குங்க அப்படின்னு அவங்க போகல, அதுக்கும் அனுமான பிரமாணம் சொல்றாரு. எது எதில் எந்தெந்த பொருளில் அவயவ பகுப்பு காணப்படுகின்றதோ அந்த பொருள் எல்லாமே தோன்றி இருந்து அழியும். உதாரணம் நம்ம என்ன உலகத்துல எந்த பொருளாலும் எடுத்துக்கலாம். சில பொருள்கள் பார்க்கும் போது அதனுடைய அவயவ பகுப்பு நமக்கு விளங்காம இருக்கலாம். எளிதாக விளங்கணுங்க தான் நான் சைக்கிள் சொன்னேன், இந்த மாதிரி பொருள்கள் தான் சொன்னேன். எளிதாக விளங்காத மாதிரியும் பொருள்கள் இருக்கலாம் என்ன. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, இன்றைய விஞ்ஞானத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக அது துணை செய்யும். எல்லா பொருளும் அணுக்களால் ஆகிய வேண்டும், மூலக்கூறுகள் ஆகியவே, அதுவும் அணுக்களால் ஆகியவே அணுக்களாக பிரிச்சிருந்தான் இல்லையா. அவனுக்கு நம்ம பாற்று பாற்றா பிரிக்கும், ஒவ்வொரு பாற்றும் பெருசா இருக்கு, அவன் பாற்று பாற்றா அணுக்களா பிரிச்சிருந்தானே. சரி, இந்த அணுக்களாவது அவய பகுப்பு இல்லைன்னு சொல்றானா, அதுக்குள்ளயும் இன்னும் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்க. என்னன்னா அந்த அணுக்குள்ளயும் சிறிய துகள்கள் இருக்கின்றன, ஏன்னா அதுக்குள்ளவும் வந்து புரோட்டான் இருக்கின்றன, நியூட்ரான்கள் இருக்கின்றன, எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கான். சரி, அந்த ஒரு எலக்ட்ரானாவது அவயவ பகுப்பு இல்லாம இருக்கா, புரோட்டானது அவயவ பகுப்பு இல்லாம இருக்கானா, அதுக்குள்ள இருந்தும் துகள்கள் வருகின்றன சொல்லிட்டு வளர்ச்சிந்து போகுது. வளரட்டும், வளர வளர நமக்கு அது நல்லதுதான், அவயவ பகுப்புலே போய்கிட்டே இருக்கு. ஆக அடிப்படை துகள்கள் இன்னைக்கு சிலதை சொல்லியிருக்கான், முந்தைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க புரோட்டான் நியூட்ரான்கள்லாம் அடிப்படை துகள், நாங்க அதை மேற்கொண்டு பிரிக்க முடியாது. நாங்க டால்டன் ஒருத்தர் சொன்னாரு அணுவையே பிரிக்க முடியாதுனாரு, ஆனா அணுவை பிரிச்சுட்டாங்க. பிரிச்ச போய் இப்ப என்னெல்லாம மாணவர்கள் பையன் வருத்தப்பட்டான், என்ன சார் இவரு டால்டன் சொல்லியிருந்து எல்லாரும் சரினு கேட்டிருந்தாங்கன்னா நாங்க அதிகம் படிக்க வேண்டாம சார், இந்த அனுபவம் பிரிக்க போய் தானே உள்ள என்னெல்லாம படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. இன்னும் அதுக்குள்ளயும் பிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆக இந்த மாதிரி அவயவ பகுப்பு உடைமைதான் இந்த விஞ்ஞானம் நமக்கு உறுதி செய்யக்கூடிய உண்மை. எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டாலும், எவ்வளவு சிறிய தொழில் எடுத்துக்கொண்டாலும், இதை இன்னும் நன்கு ஆராய்ந்து பார்க்கும் போது அதுவும் பகுதிகளாக பிரிகின்றதாகத்தான் இருக்கின்றது. ஆக சித்தாந்தம் அருமையாக சொல்லிவிட்டது, எந்தெந்த பொருள் எல்லாம் அவயவ பகுப்பு உடையதோ அந்த பொருள் எல்லாம் தோன்றி இருந்து அழியும். இதற்கு விதிவிலக்காக இன்றைய வரை ஒரு உதாரணம் கிடையாது. என்ன இன்றைய விஞ்ஞானம் சரி, எந்த விஞ்ஞானமும் இதுக்கு வந்து மறுப்பாக எந்த உதாரணத்தையும் காட்டல, எல்லாமே அழியக்கூடியதுதான். எப்போ அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்னு சொல்றாங்களோ, கிரியேஷன் ஒன்னு சொல்றாங்களோ, அப்பமே அனிகிலேஷன் டிஸ்ட்ரக்ஷன் அழிவு என்பதையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினாலே இது நமக்கு சரியான ஒரு காரணம். இங்க ஏது என்னது, அங்க நெருப்புக்கு புகை என்ன, இங்க தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள், அது தோன்றியதை நம்ம பார்க்கல, அழிஞ்சதை நம்ம பார்க்கல, ஆனா நமக்கு ஒரு ஏது கிடைச்சுக்கிட்டு என்னன்னா அதான் அவயவ பகுப்பு உடைமை. அவயவ பகுப்பு உடையதாக இருந்தால் கண்டிப்பாக அது தோன்றியிருந்து அழியும். என்ன புகை இருந்தது என்றால் அங்கே நெருப்பு இருக்கும். அப்ப ஒரு உதாரணம் காட்டாம, அடுக்களை போல எங்கெங்க புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு அடுக்களை போல. அதே மாதிரி இங்கேயும் உலகம் அவயவ பகுப்பு உடையதனாலே தோன்றியிருந்து அழியும். அவயவ பகுப்பு உலகத்துல எப்படி இருக்குன்னு சொல்லலையே, அப்படின்னா உலகம் எப்படி இருக்கின்றது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்து பூதங்களையும் மறந்துட்டு உலகம்னு ஒன்னு நம்ம சிந்திச்சு பாருங்க, நிச்சயமா நமக்கு எந்த உலகம் நம்ம எண்ணத்துல வராது. எல்லாம் இந்த ஐந்து பொருள்களையும் கூட்டுறவு தான். ஆக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த இப்படி அவயவ பகுப்புடையதாகத்தான் இந்த உலகம் விளங்குகின்றது. இது மட்டுமா, இவ்வளவுதான் உலகம் நினைப்போம். நம்மளுடைய உடம்பு இருக்கின்றதே இது கூட உலகத்தின் பார்ப்பட்டதுதான், கடைசியில் அது வந்து மண்ணில் தான் போகின்றது என்பது நம்ம நன்றாக அறிந்த உண்மை இல்லையா. ஆகையினாலே இதுவும் ஐம்பூதங்கள் சேர்க்கையினால் உருவாகுதான் இந்த உடம்பும் என்பதை பின்னால் நாம படிக்க இருக்கின்றோம். ஆக இதுவும் வந்து உலகத்தோட சேர்ந்ததுதான், ஆண் உடல், பெண் உடல், மிருக உடல், தாவர உடல், இந்த மாதிரி உடல்கள், அப்புறம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாமே வந்து உலகம் தான். ஆக இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்றால், ஆண் உடல், பெண் உடல், அழிவுடல், மிருக உடல், தாவர உடல், அப்புறம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று இப்படி அவயவ பகுப்புடையதாக விளங்குகின்றது இல்லையா. எது எது அவயவ பகுப்புடையதோ அதெல்லாம் தோன்றி இருந்து அழியக்கூடிய காரிய பொருள். இந்த உலகத்திலும் இப்படி அவயவ பகுப்பு காணப்படுவதனாலே இந்த உலகமும் தோன்றி இருந்து அழியக்கூடிய காரிய பொருள். எனவே தோற்றுவிக்க ஒரு கடவுள் வேண்டும், கடவுளை நிலைநாட்டுவதுதான் எங்க மைய கருத்து. எனவே இதை தோற்றுவிக்க ஒரு கடவுள் வேண்டும். ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கும், அதாவது இந்த தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள் இருக்கு பாத்தீங்களா, எந்த ஒரு இந்த தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளுக்கு தான் என்ன பேர் பார்த்தோம், அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கிடுவோம், தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருளுக்கு தான் காரிய பொருள். எந்த ஒரு காரிய பொருளுக்கும் மூன்று காரணங்கள் வேண்டும் அப்படின்னு விதி. அப்ப மூணு கடவுளாயா அப்படின்னு கேட்டாதீங்க, அதுல ஒரு காரணம் கடவுள். அப்ப அது போக என்ன ரெண்டு காரணம் இருக்க அப்படின்னா, என்ன நம்ம வந்து இந்த உலகத்தையே, மொத்த உலகத்தையே காரிய பொருளா எடுத்து பாக்குறது வேண்டாம். ஏன்னா இப்ப புதுசா படிச்சுக்கிற விஷயம், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு காரிய பொருள் எடுத்துக்கிடுவோம் இல்லையா. இந்த கோடை காலத்துல நம்ம வந்து மண்பான தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த பானையை எடுத்துக்கொள்வோம். நாம இந்த பானை ஆகிய காரியத்திற்கு மூன்று காரணங்கள் உள்ளன. பானை காரியம் தானே இல்லையா, நம்ம வீட்டு பிள்ளையில நிரூபிச்சிடும், போட்டு உடைச்சிடும், அது காரிய பொருள் தான். ஆக அந்த பானைங்கிற காரிய பொருளுக்கு மூன்று காரணங்கள். ஒன்று என்னன்னா முதல் காரணம், இன்னொன்று துணை காரணம், இன்னொன்று நிமித்த காரணம். ஏற்கனவே கொஞ்சம் சித்தாந்தம் கேட்டவங்களுக்கு எளிதா இருக்கும், ஆனா அவர்கள் சொன்னது போல பலரும் இருக்கின்றார்கள், அதனால எல்லா அடிப்படையும் நாங்க சொல்ல வேணும். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம், மூணு காரணம் சொல்றேன். மூன்று காரணங்களும் தமிழ் கூடிய போதுதான் ஒரு காரியம் வருகின்றதுன்னு சொல்றாங்க. இப்ப பானை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னா அந்த மெட்டீரியல் என்னது, மண்ணால் செய்தது அது, எனவே மண் தான் முதல் காரணம். ஆங்கிலத்திலே மெட்டீரியல் காஸ் என்று சொல்வார்கள். அதற்கு துணை காரணம் என்னவென்றால் அந்த தண்டு சக்கரம், தண்டு சக்கரத்தை வைத்தானே செய்கிறார் திரிகை என்று சொல்வார்கள், அது துணை காரணம். நிமித்த காரணமாக இருப்பவன் தான் அந்த குயவன், குயவன் தான் அதுக்கு நிமித்த காரணம், எஃபிஷியன்ட் காஸ் என்று சொல்வார்கள். துணை காரணத்தை இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் சொல்வார்கள், தேவையான துணை கருவி. நிமித்த காரணத்தை எஃபிஷியன்ட் காஸ் சொல்வார்கள், அவனுடைய கை வன்மையினாலே அது உருவாகின்றது. நானும் போய் சுத்திட்டு இருந்தேன் நீங்க, அது வேற ஏதாவது வரும், எனவே அது எஃபிஷியன்ட் காஸ் சொன்னார்கள். நிமித்த காரணம் எந்த ஒரு காரியத்துக்கும் சரி, எப்படி ஒரு வரையறை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது பானையும் சரி இன்னைக்கு உள்ள கம்ப்யூட்டர்னாலும் சரி, அந்த துணை காரணங்கள் கொஞ்சம் கூட குறையா இருக்கும் அவ்வளவுதான். ஆக அந்த மாதிரி நிமித்த காரணம் முதல், துணை நிமித்தம்னு மூணு காரணங்கள். எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த மூணு காரணங்கள் வேண்டும். காரியங்கிறத இப்ப நீங்க தோண்டி இருந்து அழியும் பொருங்கிற ஞாபகத்தோடயே கேட்டு வரணும். எந்த காரிய பொருளுக்கும் மூன்று காரணங்கள், முதல், துணை, நிமித்தம். அந்த மாதிரி இந்த உலகம் ஒரு காரிய பொருள்னு சொல்லியாச்சு, ஏன்னா அதுல அவய பகுப்படமே இருக்கு, பானையிலையும் அவய பகுப்படமே இருக்கு, அத மாதிரி உலகத்திலயும் இருக்கு. இன்னும் ரெண்டு காரணங்கள் சொல்வார் சுவயா சுவாமிகள், அது அவர்களை தவிர யாராவது சொல்ல முடியும். அவன் அவள் அதுன்னு சூத்திரம் ஆரம்பிச்சு பாத்தீங்களா, இந்த அவன் அவள் அது வச்சுக்கிட்டு மூணு காரணங்களை இதில் அடக்கி காட்டுவார் ரொம்ப நயமா. அது சொன்ன பிறகுதான் ஆமா மூணு காரணங்கள் இருக்கின்றதே, சொன்ன பிறகு எளிதா இருக்கு, ஆனா இதை நாம ஏன் முதல்ல சிந்திக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நினைச்சோம் நாம. அவர் ஒவ்வொரு உரை சொல்லும் போது உரை படிச்ச பிறகு அந்த பாட்டை படிக்கும் போது ஆமா தெளிவாதான இருக்கு பாட்டு, நமக்கே முதல்ல தெரியாம போச்சு, இதுக்கே இவ்வளவு மாறுபாடான உரைகள்லாம் எழுதுன அப்படிங்கும் இல்லையா, நான் வழியை காட்டிட்டதுனால தெளிவா இருக்கு. ஆகவே அங்க பாக்குறோம் மூணு மூணு காரணம் சொல்லுதுன்னா அவைவ பகுப்பு உடமை இருந்தாலே போதும், அது முத்தொழில் படக்கூடிய காரிய பொருள் தான். இன்னொன்னு என்னன்னா பலவாகவும் சடமாகவும் இருக்கும். நான் இப்ப பானை எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு பானை தான் உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, பல பானைகள் இருக்கின்றன, அவை அனைத்தும் சடப்பொருள்கள் இல்லையா, அறிவு இல்லாத பொருள்கள். பலவாகவும் சடமாகவும் இருப்பவை எல்லாமே தோன்றி இருந்து அழியும். முதல்ல ஒரு எது தான் எடுத்தோம், எது எது அவைவ பகுப்புடையதோ அதெல்லாம் தோன்றி இருந்து அழியும். அடுத்தால என்ன எடுத்தோம், பலவாகவும் சடமாகவும் இருப்பன எல்லாம் தோன்றி இருந்து அழியும். அதுக்கப்புறம் இது போக இன்னொன்று இருக்கா சார் அப்படின்னா இன்னொன்னு சொல்றாரு, எது எது சுட்டி அறியப்படுமோ அதெல்லாம் தோன்றி இருந்து அழியும். சுட்டி அறியப்படுதல் நமக்கு சுட்டெழுத்துகள் தெரியும், சுட்டி அறியப்படுதல்ங்கிறதுக்கு வரையறை கொடுக்காங்க சித்தாந்தத்தில், அதான் பெரிய விஷயம். ஏதாவது ஒரு காலத்தில் ஓரிடத்தில் ஒரு பொறியின் துணை கொண்டு அறிதல், அதான் சுட்டி அறிதல். என்ன அருமையா வரையறை கொடுத்துருக்காங்க பாருங்க, எதுவுமே நான் கொடுக்கல எல்லாம் நூல்ல இருக்கிறது தான். சுட்டி அறிதல், சுட்டி அறிதல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு காலத்தில் ஏதேனும் ஒரு காலத்தில் ஓரிடத்தில் ஒரு விடயத்தை, ஏன்னா அது காட்சியா தான் இருக்கணும்ல, ஒளியா கூட இருக்கலாம் மனமா கூட இருக்கலாம் இல்லையா, அதான் விடயம்னு பொதுவா போட்டேன். ஏதேனும் ஒரு காலத்தில் ஓர் இடத்தில் ஒரு விடயத்தை, ஒரு விடயத்தை ஒன்னொன்னாதான் அறிய முடியும், ஒரு விடயத்தை ஒரு பொறியின் துணை கொண்டு, பொறி இல்லாம அறிய முடியாது இல்லையா, ஒரு பொறியின் துணை கொண்டு, கண்ணோ அல்லது மூக்கோ வாயோ ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு அறிதல், அதுதான் சுட்டி அறிதல். அப்படி சுட்டி அறியும் பொருள் எல்லாமே காரிய பொருள்ட்டாங்க. இது என்ன அருமையான ஏது பாருங்க, நம்ம பாக்குற ஒவ்வொரு பொருளும் ஏதாவது ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பொறியின் துணை கொண்டு தானே பாக்குறோம், அது தோண்டிருந்த அறிதல் தானே இருக்கு, அப்படிதானப்பா இந்த மொத்த உலகத்தையும் பாக்குறேன் இல்லையா. எனவே இந்த உலகமும் சுட்டி அறியப்படுகின்றது, அப்படி சுட்டி அறியப்படும் பொருள்களால் ஆனதுதான் இந்த உலகம் இல்லையா. எப்படி இருக்க உலகம் வந்து, ஆண் உடல், பெண் உடல், மிருக உடல், தாவர உடல், அப்புறம் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, இப்படிதான் இருக்கு. இதுல ஆண் உடல் எல்லாம் அவன் என்று சுட்டி அறியப்படுகின்றது. தமிழ் சொற்கள் அதுக்கு ஏற்றபடி, எப்படி இந்த சித்தாந்தத்துக்குன்னே பிறந்த மொழி, சிவபெருமான் படைத்த மொழி அல்லவா, எப்படி சொற்கள் அமைந்திருக்க அவன் அவள் அதுன்னு சொற்கள், அந்த ஏதுக்கு ஏற்றபடி எப்படி அதே நினைச்சு நினைச்சு நம்ம பார்க்கணும். ஆண் உடல்லாம் அவன் என்று சுட்டப்படுகின்றன, பெண் உடல்லாம் அவள் என்று சுட்டப்படுகின்றன, மற்றைய மிருகதாவர உடல்கள், மற்றைய சடப்பொருள்கள் எல்லாமே அது என்று சுட்டப்படுகின்றன. எனவே இந்த அவன் அவள் அது என்பதிலே சுட்டி அறியப்படுதல் அப்படிங்கிற ஏது இருக்கு, அந்த சுட்டு பெயர்களாலே அது தெரிஞ்சு போச்சு, சுட்டி அறியப்படுதல் இல்லையா. அவன் அவள் அதுங்கிறதுலே பலவாக இருக்கின்றது, சடமாக இருக்கின்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் நிறைய உடல்கள் இருக்கு, அவள்னு சொல்லி நிறைய உடல்கள் இருக்கு, அதுன்னு சொல்லி எத்தனையோ சடப்பொருள் இருக்கு, அனைத்தும் பல, அனைத்தும் சடம். உடல் சடம் தானே இல்லையா, உயிர் போன பிறகு அதற்கு நம்ம பேரை கூட நீக்கிருந்தோம், சடம் தானே சொல்றோம், அதை உடல் சடம் தானே அது. ஆகவே இப்படி பலவாகவும், பல உடல்களாகவும், பல பூதங்களாகவும் இருக்கின்றது, பலவாயும் சடமாயும் இருத்தல்கள் அதுல இருக்கு. அப்புறம் அவன் அவள் அதுல அந்த அவைவ பகுப்புடைமை என்ன, ஆண் உடல், பெண் உடல், மிருக உடல், தாவர உடல், நிலம், நீர், நெருப்பு, இப்படி பகுதி பகுதியா இருக்கு பாத்தீங்களா, இந்த அவைவ பகுப்புடைமை. ஆக அவைவ பகுப்புடைமை, பலமாயும் சடமாயும் இருத்தல், சுத்தி எறியப்படுதல் ஆகிய மூன்று எதுக்களாலே, ஒரு எது இல்ல மூன்று எது சொல்லிட்டேன், ஒரு காரணம் இல்ல. உலகம் நிலைத்த பொருள் சொன்னேன், நான் புடி மூன்று எதுகள் வச்சுக்கோ, ஒன்னு இல்ல மூணு. இந்த மூன்று காரணங்களாலும் உலகம் நிச்சயமாக நிலையான பொருள் கிடையாது, அது தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள் தான். எனவே அதற்கு காரியம்ங்கிற பேரை தான் கொடுக்கணும். அது காரியம்னு முடிவுறுதி ஆயிட்டு இருப்போம் இல்லையா? எனவே இன்னமே எந்த தடையும் இல்ல, எந்த ஒரு காரியத்திற்கும் நிமித்த காரணம் வேண்டும். பானையை பார்த்தால் அதை செய்த குயவனை நேரடியாக அவன் செய்யும் போது பார்க்காவிட்டாலும், இந்த பானை இருப்பதனாலே இதை செய்த குயவன் ஒருவன் உண்டு என்று எப்படி துணிவாயோ, அதுபோல அந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை படைத்த ஒரு முதல்வன் உண்டு என்று துணிய வேண்டும் என்று மெய்கண்டார் நமக்கு அறிவுறுத்துகின்றார் இல்லையா? அதுதான் இங்க சொல்வது. அப்ப இங்க அவினாபாவம், அந்த விட்டு நீங்காமை எதுக்கு எதுக்கும் இருக்கு, காரிய பொருளுக்கும் நிமித்த காரணனுக்கும் இருக்கு. காரிய பொருள் இருக்குனாலே அதை செய்த நிமித்த காரணன் ஒருவன் இருக்க வேண்டும். அல்லது அந்த காரிய பொருள் எங்க இருந்து வரும், குயவன் செய்யாம பானை எங்க இருந்து வரும் இல்லையா? எனவே அந்த நிமித்த காரணனுக்கும் காரியத்துக்கும் இருக்க பாருங்க விட்டு நீங்காமை. அந்த விட்டு நீங்காமை தாங்க இங்க உள்ள பெரிய அனுமானம், அதுதான் முதல் சூத்திரத்தில் உள்ளது. அத மாதிரி இந்த உலகம் ஒரு காரிய பொருள், இந்த உலகமாகிய காரிய பொருளுக்கும் ஒரு நிமித்த காரணம் இருக்க வேண்டும். உலகம் காரிய பொருளுக்கு மூன்று ஏதுக்கள் சொல்லிட்டாரு, மூன்று ஏதுக்கள் சொல்லி இந்த உலகம் காரிய பொருள் என்பதை சாதித்தார். காரிய பொருள் சாதித்தாலே முடிஞ்சது. இந்த காரிய பொருளுக்கு நிமித்த காரணம் ஒருவன் இருக்க வேண்டும், நிச்சயமா விட்டு நீங்காத தொடர்பு தான். ஏன்னா நிமித்த காரணம் இல்லாம காரியம் வராது. அந்த விட்டு நீங்காமையை சாதிச்சிட்டாலே விஷயம் முடிஞ்சிருது பாத்தீங்களா? ஆக எப்ப ஏற்பட்ட ஒரு யுக்தி வைத்திருக்கின்றார்கள், ரொம்ப லேசா சொல்லிட்டாங்க. நீ பகுத்து ஆராய்ந்து பார்த்தா என்றால் கடவுள் இல்லை என்று தெரிந்து கொள்வாய்ங்க. பகுத்து ஆராய்வு இல்லாதனால்தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்ன அப்படின்னா, கடவுள் இருக்கு என்பது தெரிந்து கொள்வதற்கு கடவுளை பார்த்துதான் தெரியணும்னு இல்ல, இந்த உலகத்தின் பகுப்பை பார்த்தாலே போதும். இந்த உலகத்தின் பகுப்பை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கின்றதே, அந்த அறிவு வந்தாலே இந்த உலகம் இப்படி அவயவ பகுப்புடையதாக இருக்கின்றது என்கின்ற ஒரு தெளிவு வந்து விட்டாலே, அவயவ பகுப்புடையதெல்லாம் காரியம் என்று உணர்ந்து கொண்டாலே, காரியத்திற்கெல்லாம் நிச்சயமாக நிமித்த காரணம் வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு நமக்கு கிடைத்துவிடும். எனவே இந்த பகுத்தறிவின் விளைவு இறைவன் உண்டு என்ற கொள்கையில் தான் நம்மை கொண்டு போய் விடும். அதைத்தான் மெய்கண்டார் நமக்கு நயமாக காட்டியிருக்கின்றார். காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறியிருக்கின்றார். இதே யுக்தியைத்தான் திருவள்ளுவர் முதற்குறையிலேயே நயமாக காட்டியிருக்கின்றார். இறைவாழ்த்து சொல்லும் போது தான் ஒரு சைவ சித்தாந்தி என்பதை அவர் நயமாகத்தான் காட்டுவார். அது பொது நூல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எழுவாயாக அகர முதல எழுத்தெல்லாம் உவமை, அது போல அப்படின்னு போட்டுக்கணும். அதுபோல ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு தான் சொல்லியிருக்கார். உலகத்தை தான் எழுவாக்கியிருக்கார் உங்களுக்கு தெரியும். அதாவது கடவுள் இந்த உலகத்திற்கு தலைவனாக இருக்கிறான்னு சொல்லாம, உலகம் அவன் ஆதி பகவனை தலைவனாக உடையது அப்படின்னு உலகத்தை எழுவாக்கியிருக்கார். என்ன அப்படின்னா, உலகம் தானே நமக்கு தெரிஞ்ச பொருள், தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை காட்டுகின்றார். அதே யுக்தி தான், காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறுகின்றார். நாம் ஆகின்றோமே இந்த உலகம், உலகம் இருக்கிறதப்பா, இது தனக்கு ஒரு தலைவனை உடையதுப்பா அப்படின்னார். அவன் ஆதி பகவன். பகவன்கிற சொல்லுக்கு சிவபெருமான் அப்படிங்கிற பொருளை தான் சமண சமயத்து நிகழ்ந்தவர்கள் கூட சொல்கின்றனர். ஏனென்றால் பயிற்சியில பகவான்கிற சொல் சிவனுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தி வருது. நாம சொல்றதை விட்டுட்டோம், அதனால பலரும் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படி இதே யுக்தியில் தான் அங்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார்.